கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான ஈரோடு வெள்ளக்கோயில் கரூர் உடைய பரிசுத்தவான்கள் சகோதரர் சகோதரிகளே, தேவனுடைய மிகுந்த கிருபையில இன்ற நாள்ல திருப்பி உங்க மத்தியில வந்து அவருடைய மாபிர சத்தியங்களை பகிர்ந்து சொல்றதுக்கு, உம்முடைய ஐக்கியத்துக்குள்ள பங்கெடுக்கிறதுக்கு தேவன் இந்த ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு ஆயத்தம் பண்ணிருக்கிறார். அதுக்கு முதல் முதல் நம்மளுடைய பிதாவாகிய தேவனுக்கு, நம்முடைய இரட்சகர், நம்முடைய தலையா இருக்கிற கர்த்தர் இயேசு மூலமாய் அநேக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று தினத்துல நான் இந்த விழுப்புரம்ல இருக்கிற சகோதரர்கள், முத்துக்குமார் பிரதர் முதல் கொண்டு எல்லா சகோதர சகோதரிகள், அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய வாழ்த்துக்கள் ஈரோடு இக்லீஷாக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஜலந்தர்ல ஒரு பப்ளிக் மீட்டிங் இருந்துச்சு. ஜனவரி 26-27 நாங்க வந்து ஒரு 30 வரைக்கும் அங்கே இருக்கிறதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்தாரு. நல்லபடி நடந்துச்சு. முதல் முதல் வேச இந்த மாதிரி நார்த் இந்தியால இப்படிப்பட்ட அறுவடை முயற்சி நடந்துச்சு. அங்கிருந்து இருக்கிற 12 பரிசுத்தவான்களுக்கு உங்களுடைய அன்பு தெரிவிச்சோம். ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொண்டிட்டு அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு கூட தெரிவிச்சிருக்கிறாங்க தான் நம்ம பாக்குறோம். சோ அது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதே சமயத்தில் நம்மளுடைய பெங்களூர் சபை ஒடிய இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுடைய அன்பு வாழ்த்துக்கள், KGF சகோதர சகோதரிகள் மற்றும் மும்பை இருக்கிற எக்லிஷாவுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் திருப்பி நான் ஆப்பிரிக்காக்கு போறேன். ஒரு கன்வென்ஷன் இருக்குது கானா தேசத்தில். நைஜீரியா, கானா இருக்கிற மூப்பர்கள் மற்றும் கென்யா, காங்கோ, யுகண்டா அந்தந்த தேசத்தோடு இருக்கிற சில மூப்பர்கள் அங்கே கூடுவாங்க. அமெரிக்காலேருந்தே ஒரு 20-22 சகோதர சகோதரிகள் வராங்க. ஒரு மினி இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் மாதிரி இருக்கும். உங்க எல்லா சார்பில் இந்த சகோதரருக்கு தேவன் வந்து வாய்ப்பு கொடுக்கிறார் அங்கே போயிட்டு நிக்கிறதுக்கு, பேசுறதுக்கு. சோ கண்டிப்பா உங்க எல்லாருடைய அன்பு நான் எடுத்துன்னு போனோமா? கண்டிப்பா எடுத்துன்னு போயிட்டு அங்கே கண்டிப்பா அங்கே தெரிவிக்கிறேன். சோ அந்த கன்வென்ஷனுக்காக அடுத்த சண்டே இந்த சமயத்தில் அந்த கன்வென்ஷன் தொடங்கினு 3 நாள் இருக்கும் அந்த கன்வென்ஷனு. அந்த கன்வென்ஷனுக்காக நீங்க உங்களுடைய ஜபத்துல நினைத்துக் கொள்ளு. சோ இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு தலைப்பு எடுக்கிறதுக்கு நம்ம இங்க வரவே இல்லை. ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு பிரசன்டேஷன் எடுக்கிறது தான் வந்தோம். அறுவடை எப்படி ஆப்பிரிக்கால நடக்குது வந்தோம். ஆனா சூழ்நிலை எப்படி ஆயிருக்குது, இப்ப வந்து உங்க மத்தியில ஒரு சின்ன தலைப்பு எடுக்க வேண்டி தேவன் வாய்ப்பு கொடுத்துக்கிறார். சோ அதனால்தான் இன்னைக்கு சாயங்காலம் நம்ம கோயம்புத்தூர்ல அந்த புது சகோதர சகோதரிகள் மத்தியில எடுக்க போகிற அந்த தலைப்பு இங்கே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நெஞ்சம் இது வந்து உங்க மத்தியில எடுத்தாச்சு, ஆனா பிரதர் சொல்றாங்க இல்ல இது எடுக்கவே இல்லை, இதுக்கு பேரு அறியாமல் இருக்கிறீர்களா? ஆனா பிரதர் சொன்னா இது இது பத்தி நம்ம அறிவே இல்லை. சோ கண்டிப்பா இந்த காரியத்தை பத்தி இப்ப உங்களுக்கு மத்தியில இது தெரிவிக்கிறோம். சோ இது ரோமர் 6:3 அடிப்படையில நம்ம பார்க்க போகிற இந்த காரியத்தை, இதோடைய தலைப்பு வந்து கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம், அறியாமல் இருக்கிறீர்களா? ஆனா ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அப்போஸ்தலன் ஆகிய பவுல் பேசுகிறார். இது மிகவும் முக்கியமான காரியம், நம்ம தெரிய வேண்டியா இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இங்கிலீஷ்ல KJV நம்ம பார்க்கும்போது அங்கே வேர்டு வருது நோ இ நாட். இது NIV பைபிள் எப்படி வருதுன்னா டோன்ட் யூ நோ. அப்படியெல்லாம் பார்க்கும்போது அது எப்படின்னா, அப்போஸ்தலன் ஆகிய பவுல் ஏதோ ஒரு முக்கியமான காரியமே எச்சரிப்பா பேசிங்கிறார் தான் மாதிரி, அப்படித்தான் அந்த மாதிரி வார்த்தைகள் இங்க பயன்படுத்திங்கிறார். ஏதோ முக்கியமான அறிவு, நமக்கு தெரிய வேண்டிய அறிவு, அது பத்தி தான் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் இங்க பேசிங்கிறார் தான் நம்ம பார்க்கிறோம். அவருடைய பேசுற விதம் பார்த்தோம்னா இது ரொம்ப விசேஷமான அறிவு மாதிரி தெரியுது. சோ இது ஏதோ விசேஷமான அறிவு அவர் கேட்கிறாரு. இது ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா இல்லாட்டி மறந்துட்டீங்களா அப்படி கேட்கிறார். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிவு அவர் பேசுகிறார். சோ இது எது பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போகலாம். அது மட்டும் இல்ல, இது வெறும் ரோமர் சபைக்கு இருக்கிற விஷயம், ரோமர் சபைக்கு மாத்திரமா இப்படி எழுதினார் அப்படியே நம்ம நினைக்கூடாது. எனக்கு இது இந்த விஷயம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்ச பின்பு, இது வெறும் ரோமர் சபைக்கு மாத்திரமல்ல, இது எல்லா சபைகள் அந்த நாட்கள்ல இருந்து இந்நாள் வரை அவர் சொல்லிட்டு வந்திருக்கிறார். முக்கியமான எச்சரிப்பு தான் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த எச்சரிப்புல என்ன பார்க்கிறோம்னா, அவர் சொல்றாரு ஒரு அறிவு இருக்கு, ஒரு அறிவு இருக்கு, ஒரு முக்கியமான அறிவு. அது விஷயம் நீங்களை உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கிறீங்களா அல்லது அது கொஞ்சம் மறைஞ்சு போயிருக்குதா அப்படி வந்து கேள்வி கேட்கிறார். அறியாமல் இருக்கிறீர்களா? இது எப்படிப்பட்ட அறிவு கேட்க சொல்றார்னா, இது மிகவும் முக்கியமான அறிவு. இந்த அறிவு நம்ம விட்டா வைங்க நம்முடைய முழு கிறிஸ்தவர் ஓட்டத்தை வீணாயிடும். நம்மளுடைய கிறிஸ்தவர் ஓட்டத்தில அநேக விஷயங்கள் இருக்கு, அநேக விஷயங்கள் இருந்தாலும் இதுதான் மிகவும் முக்கியமான அஸ்திபாரமான வைட்டல் ஃபவுண்டேஷனல் காரியம். அதை தான் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லிட்டு வந்து நிற்கிறார். என்ன பேசிக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல்? எது பத்தி? ஞானஸ்நானமா? எனக்கா இங்க ஞானஸ்நானம் பத்தி பேசிக்கிறாரு. இந்த வசனம் தான் நம்ம வைக்கிறோம் ஞானஸ்நானத்தின் நாள்ல. ஒரு புது சகோதரர்கள் மத்தியில நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கும் போது இந்த வசனம் தான் வைக்கும். ஞானஸ்நானம் சொல்லும் போது ஞாபகம் வருது மார்ச் 4 இந்தியால இந்த மாதிரி நடக்கவே இல்லை. 50-60 பேரு ஞானஸ்நானம் கொடுக்கறது இது பிரதர் ரசலுடைய நாட்கள்ல நடந்துச்சு. ஆச்சரியமா இருக்கும். எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஸ்நானகன் யோவான் கொடுத்துட்டு இருந்தார் ஞானஸ்நானம் யோர்தான் நதியில. நெக்ஸ்ட் அடிதான் வரலாம், இல்லாட்டி 2-3 இடத்துல ஞானஸ்நானம் போயிட்டு இருக்கோம். நீங்க அங்க, நீங்க அங்க, நீங்க அங்க, அப்படி எப்படி தெரியல பிரதர், எப்படி வந்து அந்த முடிவுகள் எடுக்க போறாங்க தெரியல. ஆனா 50-60 பேர் ஞானஸ்நானம் கொடுக்கிறது மிகப்பெரிய ஸ்லாக்கியம். கடைசி நாட்கள்ல தேவனை நம்மளுக்கு வச்சிருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப பெரிய ஆச்சரியம். சோ இங்க இது இந்த வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஞானஸ்நானம் பத்தி பேசிக்கிறாரா? கண்டிப்பா பேசிக்கிறாரு. ஆனா வெறும் அதுதானா? இல்ல. இங்க வந்து ஒரு உடன்படிக்கை, ஒரு மரண உடன்படிக்கை கிறிஸ்துவுக்குள் அவர் அது பத்தி பேசிக்கிறாரா? கண்டிப்பா அதுதான் பேசிக்கிறாரு. ஆனா அது மட்டும் இல்லை. எனக்கு இது இன்னும் கொஞ்சம் அது நெருக்கமா பார்க்கும்போது இங்க என்ன பத்தி அவர் பேசிக்கிறார் கேட்டனா, இது வெறும் 3 வசனம் மாத்திரமா வாசித்து நம்ம சிந்திச்சா அது நம்மளுக்கு கிடைக்காது. எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 1-2 வசனம் வாசிக்கும் போது புரியும் அவர் எது பத்தி தான் முக்கியத்துவம் வச்சு பேசிக்கிறார். அதாவது எந்த அறிவு பத்தி அவர் ஞாபகம் வச்சு அந்த வார்த்தைகள் அறியாமல் இருக்கிறீர்களா பேசிக்கிறார்னா, அது வெறும் 1-2 வசனம் வாசிக்கணும். இந்த 2 வசனங்கள் வாசிக்கும் போது நமக்கு என்ன வருது நம்ம பார்க்கிறோம்னா, பாவம் பத்தி பேசுறாரு, கிருபை பத்தி பேசுறாரு. 2 வசனத்துல அவர் சொல்றாரு அந்த பாவத்திலிருந்து நம்ம இந்த கிருபை பெற்றுக்கொண்டு பின்பு நம்ம எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம பாவி, நம்ம பாவத்துல இருந்தோம். அந்த பாவத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு தேவன் நம்மளுக்கு ஒரு கிருபை காமிச்சாரு. இப்ப அந்த கிருபை நம்ம வாங்கிட்டு பிறகு நம்ம எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கோ அந்த கிருபை வாங்கும் பொழுது அதெல்லாம் பேசிட்டு பின்பு அடுத்து 3 வசனத்துல அவர் திடீர்னு இந்த வார்த்தைகளை பேசுறார். சோ இது என்ன விஷயம் அவர் பேசிக்கிறார் கேட்டனா, நம்ம பாக்குறோம்னா அவர் பேசிக்கிறார் என்ன, அவர் பேசிக்கிறார் பாவம் பத்தி, கிருபை பத்தி, ஞான ஸ்நானம் பத்தி. அது என்ன? ஒரே காமன் விஷயம். பாவத்துக்கு ஞான ஸ்நானத்துக்கு ஒரு காமன் விஷயம் இருக்குது. அது என்ன? மரணம். மரணம் பாவத்தின் சம்பளம். ஞான ஸ்நானம் எதுக்குள்ள? மரணம். அதுதான் பேசுறாருங்க. இது விஷயத்தை அவர் மரணம் வச்சு பேசிக்கிறார். பொதுவா மரணம் எப்படி வருது சொல்றாரு? எப்படி வருது பொதுவா மரணம்? பாவத்திலிருந்து தான் வருது. ஆனா இப்போ நீங்க அந்த பாவத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு நீக்கிறதுக்கு என்ன கிடைச்சிச்சு? கிருபை. இப்போ அந்த கிருபை கிடைச்ச பின்பு இப்போ நீங்க சாவம் தான். அது மட்டும் இல்ல, நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு மரண உடன்படிக்கைக்குள்ளதான் வந்திருக்கிறீங்க. ஆனா ஞாபகம், மரணம் ஒரு விளையாடுற பொருள் இல்லை, மரணம் பாவத்திலந்தான் வருது. நீங்க இப்போ இந்த கிருபை வாங்கிட்டு பிறகு திருப்பி பாவத்தினால மரணம் சாவே கூடாது, சாவே கூடாது. அத வந்த விஷயத்தான் இங்க பேசிக்கிறார் நம்ம பாக்குறோம். சோ அதுதான் காரியத்தை இங்க பேசுறார். கண்டிப்பா நீங்க எல்லாம் சாவீங்க, ஆனா எந்த சாவு சாவணும்? கிறிஸ்து இயேசுடைய மரணம் சாவணும். அதான் அந்த விஷயத்தான் சொல்றாருனா இங்க நம்ம பார்ப்போம். கிறிஸ்து இயேசுடைய சாவு நீங்க சாவணும். சோ இந்த ஞான ஸ்நானம் உடைய இருக்கிற உண்மையான அர்த்தம் என்னன்னா, நம்ம கிறிஸ்து இயேசுடைய இருக்கிற மரணம் சாகிறதுக்கு தேவன் நமக்கு ஒரு சாட்சியம் கொடுக்கிறார். இந்த விஷயத்தான் இங்க அவர் பேசுறதான் இங்க பாக்குறோம். இந்த அழைப்பு பத்தி பேசுறாரு இங்க நம்ம பாக்குறோம். சோ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துடைய மரணம் அது வெறும் மரணம் இல்லை. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துடைய மரணம் வெறும் மரணம் இல்லை, அது வந்து ஒரு விசேஷமான மரணம், விசேஷமான மரணம். இது விஷயம் நம்ம சங்கீதத்துல இப்ப நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 82 வசனங்கள் 6-7.
நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன், ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களை ஒருவனை போல் விழுந்து போவீர்கள்.
நீங்க தேவர்கள் என்றும் நம்ம ஆரம்பிக்கிறோம் சில நேரத்தில் நம்முடைய பிரசங்கம். கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் நான் ஆரம்பிக்கலாம், கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான தேவர்களை சொல்லிட்டா எப்படி இருக்கும்? அது உண்மைதான். ஆனா எந்த அளவுக்கு நம்ம தேவர்கள் இருக்கிறோம், நம்ம திவ்ய சுபாவம் பெற்றுக்கொள்றதுக்கு பரிசுத்த ஆவியில ஜனப்பிக்கப்பட்டு இருக்கிறோம், அந்த விதத்துல தான் நம்ம வசனம் சொல்றது நம்ம தேவர்கள். நம்மளுக்குள்ள அந்த திவ்ய சுபாவம் உருவாக்கினே இருக்கிறது காரியத்தை பார்க்கணும். சோ இங்க இந்த வசனத்துல வாசிக்கிறோம், சுவிசேஷ யுகத்தோடு இருக்கிற புது சிருஷ்டிகளுக்கு இந்த தேவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள்ல சொல்றது, நீங்க எல்லாம் சாவோம், மனுஷர்கள் மாறி நீங்க சாவோம். ஆனா எப்படி சாவணும்? வசனம் சொல்றது லோக பிரபுகள் ஆகிய ஒருவனை போல. அப்ப இந்த லோக பிரபுகள் நம்ம நல்லா தெரியும், இந்த லோக பிரபுகள் அதாவது யார் குறிக்குது கேட்டனா நம்ம தெரியும், இது ரெண்டு லோக பிரபுகள் யாரோ செத்துட்டாங்க, ஒன்னு வந்து ஆதாம் ஒன்னு வந்து இயேசு. ஒரு காலம் ஆதாம் இந்த பூமியோடைய லோக பிரபுகளா இருந்தாரு, அப்புறமா கர்த்தர் இயேசு, ரெண்டு பேர் செத்துட்டாங்க. ஆனா ரெண்டு பேர் வேற விதமான மரணங்களை செத்துட்டாங்க தான் பாக்கிறோம். ஒருத்தர் அவருடைய சொந்த பாவத்துக்காக செத்துட்டாரு, இன்னொருத்தர் அவருடைய சொந்த பாவம் அல்ல மற்றவர்களுடைய பாவங்களுக்காக அவரு செத்துட்டார் தான் பாக்கிறோம். சோ இது விஷயத்தான் இங்க நம்ம பாக்கிறோம். லோக பிரபுகள் ஒருவன் போல நீங்க சாகுனத்தை நம்ம பாக்கிறோம். சோ இப்படி பார்க்கும்போது நம்ம யார் உடைய மரணம் சாகணும்னா, நம்ம ஆதாம் உடைய மரணமே சாவைக்கூடாது, நம்ம கர்த்தர் இயேசுடைய மரணமே சாவணும். அதாவது நம்முடைய சொந்த பாவத்துக்காக நம்ம சாவே கூடாது, நம்ம சொந்த பாவத்துக்காக நம்ம சாவே கூடாது, நம்ம ஒரு பலியின் மரணம் சாகணும். இதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இயேசுடைய மரணம் அது வந்து ஒரு பலியின் மரணம். வேத வசனம் மீண்டும் மீண்டும் அந்த விஷயம் சொல்லுது. நம்ம அதை கவனிச்சிருக்கிறதா இல்லையா தெரியல, ஆனா இப்ப நம்ம சில வசனங்கள் வாசிப்போம், அதுல இருந்து நீங்க பார்ப்போம் எப்படி அந்த காரியம் கர்த்தர் இயேசு ஒரு பலியின் மரணம் செத்துட்டாருன்ட்டு அது மீண்டும் மீண்டும் அண்டர்லைன் பண்ணி சொல்லுதான் நம்ம பார்க்கிறோம். வசனங்கள் வாசிங்க, தானியேல் 9:26 வசனம்.
அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல.
ஆனாலும் சங்கரிக்கப்படுவான் சாவோ, ஆனாலும் தமக்காக அல்ல. அண்டர்லைன் பண்ணி பாத்தீங்களா எப்படி வந்துக்குது பாருங்க. ஆனாலும் தமக்காக அல்ல. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஏசாயா 53 அதிகாரம் 12 வசனம்,
அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி.
பாத்தியா, மரணத்திலே அவர் ஊற்றுறார். பொதுவா வந்து மரணம் வருது, இவர் மரணத்துக்குள் நுழையிறது. நல்லா பாருங்க, பொதுவா மரணம் வருது, நம்முடைய கண்ட்ரோல் கட்டுப்பாடு இல்லாம என்ன வருது, மரணம் வருது. ஆனா இவர் என்ன பண்றார், மரணத்துக்குள் நுழையிறது. இது விஷயத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இது மர முடியாத அதே காரியத்தை இந்த இடத்துல கூட நம்ம வாசிக்கிறோம் தான் பாக்கிறோம். சோ கர்த்தர் இயேசு உடைய மரணம் தான் வந்து இந்த இருக்கிற பலியின் மரணம் தான் நம்ம பார்க்கிறோம். இந்த விதமான மரணம் நாங்க சாக வேண்டி இருக்கிறது. இந்த விதமான மரணத்தின் மூலமாய்தான் வருது நம்மளுடைய பந்தை பொருள். நம்மளுக்கு முன்னாடி வச்சிட்டு இருக்கிற அந்த பந்தை பொருள், நம்மளுக்கு முன்னாடி என்ன வச்சிருக்குதுன்னா தேவனுடைய கிருபையில முழு சிருஷ்டிக்கு என்ன வச்சிருக்கிறார்னா ஜீவன் வச்சிருக்கிறார். எப்படி அது வருதுன்னா இயேசு கிறிஸ்துடைய மீட்கும் பொருள் மூலமாய் வருது. ஆனா அந்த ஒரு ஜீவன் வருது வரும் உயிர்த்ததல் மூலமாய். ஆனா நமக்கு இப்போ உலகத்துடைய வாய்ப்புக்கு முன்பு நமக்கு கிடைச்சுன்னு இருக்குது இந்த வாய்ப்பு. நமக்கு இப்போ தேவர் என்ன வச்சிருக்கிறார் வாய்ப்புனா, நம்ம ஜீவன் மட்டும் இல்ல, நம்மளுக்கு உயிர்த்ததல் மட்டும் இல்ல, நம்மளுக்கு முதலாம் உயிர்த்ததல், முதலாம் உயிர்த்ததல் பெற்றுக்கொள்றதுக்கு தேவன் வாய்ப்பு வச்சிருக்கிறார். இது வெளிப்படுத்தல் 20 வசனத்துல நம்ம பாசிக்கிறோம், வாசிக்கிறோம் இல்லையா. போதும், பாக்கியவானம், பாக்கியவானம். சோ அந்த பாக்கியவான உயிர்த்ததல் பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கேள்விப்பட்டோம், ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சு உங்க மத்தியில ஒரு வசனம் பத்தி, அந்த ரோமர்ல எப்படி சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து கனத்தையும் மகிமையும் அலையாமல் தேடுகிறவள். இது என்ன அர்த்தம்னா, சிலர் என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா அது நித்திய ஜீவன், அது அழியாமை தான். நித்திய ஜீவன் வேற, அழியாமை வேற. ஏன் இந்த வசனம் இப்படி வச்சுக்கிதுன்னு கேட்டனா, இந்த சோர்ந்து போகாமல் ஓட்டத்தில ஓடின் இருக்கிறவர்கள் ரெண்டு வகுப்பார். இந்த சோர்ந்து போகாமல் ஓட்டத்தில ஓடின் இருக்கிறவர் எல்லாரும் அந்த அழியாம பெற்றுக்கொள்றதில்லை. வெறும் 144,000 மட்டும் பெற்றுக்கொள்வோம் அந்த அழியாமை. ஆனா ஓடுறாங்க 144,000 பல மடங்கு. அவங்கெல்லாம் என்ன கிடைக்கும், அவங்கள இருந்து சிலர் இரண்டாம் மரணம் சாவோம், ஆனா எல்லாரும் இரண்டாம் மரணம் சாவறது இல்ல. அவங்கள இருந்து அந்த மிச்சம் ஓடிட்டு இருந்தாங்க இல்லைங்களா சோர்ந்து போகாமல் ஓட்டத்தை, அவங்கள இருந்து யார் யார் அந்த அழியாமை கிடைக்கிறது இல்ல, அவங்க என்ன பெற்றுக்கொள்வாங்க, நித்தியஜி. அதெல்லாம் விஷயம் இங்க அருமையா சொல்லப்பட்டுக்குது. அப்போஸ்தலன் பவுலோடு எழுதுற விதம் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி இருக்கு, கஷ்டம் கடினமா இருக்கிறதா பாக்கிறோம். சோ இது இந்த முதலாம் உயிர்த்ததல், இந்த அழியாமை இருக்கிற வாய்ப்பு வாங்கறதுக்கு வழி ஒரே வழி என்னன்னா, இயேசு கிறிஸ்துடைய மரணம் மறைக்கிறவர்கள் தான் அந்த இருக்கிற பந்தை பொருளே பெற்றுக்கொள்வோம். இது காரியம் ரொம்ப சிறப்பா சொல்லப்பட்டிருக்குது. எங்க நம்ம பாக்கிறோம்னா ரோமர்ல 6:3 வசனம் நம்ம வாசித்தோம் அது அடிப்படையில். ஆனா 4 வசனம் அடுத்த வசனம் கொஞ்சம் வாசித்து பாருங்க.
மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளப்படுத்து அவருடைய மரணத்திற்கு உள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே.
அவருடைய மரணத்துக்கு உள்ளாகும், அவருடைய மரணத்துக்கு உள்ளாகும். இங்கே வந்து தமிழ்ல கொஞ்சம் நல்ல டிரான்ஸ்லேஷன், இது இது ரொம்ப நல்ல டிரான்ஸ்லேஷன். ஆனா இங்கிலீஷ்ல யார்கிட்ட இருக்கா இங்கிலீஷ் பைபிள் பாடிங்க. பாத்தியா இன்டு டெத் அவ்வளவுதான் போடுக்குது, அவருடைய மரணம் கூட அங்க போடவே இல்லை. இன்டு டெத் என்ஐவி பைபிள் கூட அதே மாதிரி இருக்கு. ஆனா தமிழ் நல்லா மொழிபெயர்ப்பு பண்ணிக்கிறேன், அவருடைய மரணம். ஆனா இந்த விஷயம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்க்கும்போது எம்பாட்டிக் டயக்லாட்ல, அதுல பேஜ் 525 டயக்லாட்ல எப்படி எழுதிருக்குதுன்னா, வி ஹாவ் தேர்ஃபோர் பீன் என்டூம்டு வித் ஹிம் பை தி இமர்ஷன் இன் டு தட் டெத். நல்லா பாருங்க, அவருடைய மரணத்துக்கு பதிலாக இன்னும் நல்ல வார்த்தை என்ன வரணும், அந்த மரணத்துக்குள், அந்த மரணத்துக்குள். அப்படித்தான் கரெக்டான ஒரு சிந்தனை, கரெக்டான வேர்ட் தான் நம்ம பார்க்கிறோம். சோ இது இது வந்து நம்ம பார்க்கிறோம், அந்த மரணத்துக்குள், அவருடைய மரணத்துக்குள் நாம் இருக்கணும், நம்மளுடைய ஞானஸ்தானம் இருக்கணும், நம்மளுடைய முழுக்குதல் இருக்கணும். இங்க நம்ம பார்க்கிறோம், சோ இதுதான் அந்த பலியின் மரணம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல நம்ம இந்த வசனம் நம்ம நம்ம ஜல ஞானஸ்நானத்துக்காக நம்ம பயன்படுத்துவோம். ஆனா உண்மை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தண்ணி ஞானஸ்நானம் பத்தி பேசுறதே இல்லை. இது விஷயம் பிரதர் ரசல் அவர் 6th வால்யூம்ல நியூ கிரியேஷன்ல பேஜ் 434 டு பேஜ் 442, இது வந்து இங்கிலீஷ் கணக்குல சொல்றேன், தமிழ் கணக்குல நீங்க கொஞ்சம் அதை ரெஃபர் பண்ணி பாருங்க. புது சிருஷ்டியின் ஞான ஸ்நானமுடைய தலைப்புல அவர் பேசுறார், நீங்கள் அதன் வேணும்னா நீங்க வீட்டில் படிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. பேஜ் 434 வரலும் இங்கே ஞான ஸ்நானம் பத்தி, புது சிருஷ்டி ஞான ஸ்நானம் பத்தி பிரதர் ரசல் எழுதுறார். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த பார்வையில இந்த காரியத்தை பார்க்காமல் நம்மளுடைய பார்வை எங்க இருக்க போதுன்னா, அந்த ரெண்டு விஷயங்கள், ஒன் வந்து அறியாமல் இருக்கிறீர்களா, ரெண்டாவது வந்து அவருடைய மரணத்துக்குள் ஞான ஸ்நானம். இந்த ரெண்டு காரியத்துக்குவே நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த ரெண்டு காரியத்தை கொஞ்சம் ரொம்ப நெருக்கமா நம்ம உன்னிப்பாய் கவனிக்க போறோம். அறியாமல் இருக்கிறீர்களா, இந்த அறிவு என்னன்னா நம்ம பார்க்கிறோம்னா அவருடைய மரணத்துக்குள்ள அந்த மரணம் மறிக்கிறதுக்கு தேவன் நம்மள கூப்பிட்டிருக்கிறார். இதுதான் அந்த முக்கியமான அறிவு, அவருடைய மரணம், அந்த மரணம் சாகரத்துக்கு நாங்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இது விஷயத்தான் அத்தி முக்கியமான காரியம் நம்முடைய கான்சிக்ரேட்டட் லைஃப்ல, நம்முடைய கான்சிக்ரேட்டட் நோக்கம் என்னன்னா இதுதான். இது விஷயம் மறந்துட்டவங்க எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இதைத்தான் என்ன சொல்லலாம்னா தாற்பரியம், கரெக்டா நல்ல வேர்ட், நான் வாயில வர்றது இல்ல, அது ட்ரை பண்ற யூஸ் பண்றதுக்கு. அதுதான் வந்து உங்களுடைய நம்முடைய இருக்கிற கிறிஸ்தவர் வாழ்க்கையுடைய தாற்பரியமா நம்ம சொல்லலாம் தான் நம்ம பார்க்கிறோம். எனக்கு இந்த அறிவு தான் நம்முடைய ஓட்டத்தை, இதுதான் நம்மளுடைய ஓட்டத்தை நம்ம பார்க்கிறோம். அவருடைய மரணம் மறிக்கிறதுக்கு இது பிதாவாகிய தேவன் இந்த காரியம் அவரே ஆயத்தம் பண்ணிட்டார் தான் நம்ம பார்க்கிறோம். இந்த விஷயம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் முதல் முதல் பேசினார். அந்த சமயத்தில் சீஷர்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஒன்னும் புரியல, அவர் என்னத்தான் பேசிட்டு இருந்தாரு. வசனம் வாசிக்கலாம், மார்க் 10 37-39 வசனம். நடந்துச்சு நிகழ்ச்சி, யாக்கோபு யோவானுடைய அம்மா அந்த கர்த்தர் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப விரும்பிட்டு இருந்தாங்க. கர்த்தருடைய ஆக போகிற வரப்போகிற மகிமை மேல ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அந்த மகிமையில இந்த பசங்களுக்கு கூட என்ன இருக்கணும், கொஞ்சம் பங்கெடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி வந்து நினைச்சிட்டு சொந்தக்காரர்கிட்ட பேசினா நான் அது கண்டிப்பா ஆயிடும், அவர் சொந்தக்கார் ஆஃப்டர் ஆல் இல்லைங்களா அப்படி சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. ஆனா பாருங்க கர்த்தர் என்ன பதில் கொடுக்கறாரு. இது ரொம்ப ஆழமான விஷயம். சரி இப்ப நான் ஒன்னும் பேச முடியாது, ரொம்ப ஆழமான விஷயம் நீங்க கேக்குறீங்க. ஆனாலும் அடுத்து பேசுறாரு, இந்த மாதிரி வாய்ப்பு நீங்க விரும்பிட்டா என்ன செய்யணும் வாசிங்க.
நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார்.
அதுதான், இதுதான் வழி. இந்த வழியில தான் அந்த மகிமைக்கு போக முடியும். இங்கே கர்த்தராகிய இயேசு பேசுறதா நம்ம பாக்குறோம். அவருடைய ஞான ஸ்நானத்தை பத்தி, அவருடைய பாத்திரத்தை பத்தி இங்க பேசிக்கிற நம்ம பாக்குறோம். இந்த அடிப்படையில தான் அந்த மகிமை வரும். இயேசு கிறிஸ்துடைய மரணம், அவருடைய பலியின் மரணம் வழியாய்த்தான் அந்த மகிமையே வரும். இது விஷயம் மறுபடியும் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிக்கிறார். எங்க பேசுறாரு நம்ம பார்க்கலாம், ரோமர் 6:5. நல்லா பாருங்க, சாயல் தான், சாயல் வேர்ட் ரொம்ப முக்கியம். அவருடைய மரணத்தின் சாயல்ல நாம் இணைக்கப்பட்டா, அப்போ அவருடைய உயிர்த்ததலின் சாயல், சாயல் சாயல் என்ன அர்த்தம், அவருடைய கணம் அவருடைய மகிமையில ஒரு சாயல் கிடைக்கும். அவருடைய கணம் ஒரு முழு 1000 வருஷம் பிதாவாகிய தேவன் ஒரு நாள் அவருக்கு கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுது நாம் அவருடைய கூட அந்த 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். அப்படி நம்ம நினைச்ச கூடாது முழு 1000 வருஷம் நாம கூட கிடைக்கும், அது அப்படிப்பட்ட அர்த்தத்தை இல்ல. அவருடைய 1000 வருஷத்துல அவருடைய அந்த முழு மகிமையில ஒரு பங்கடையும், ஒரு பங்கடையும் விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இதுதான் காரியத்தை, சாயல் வேர்ட் ரொம்ப முக்கியமான வார்த்தை அந்த வசனத்துல பாருங்க. மரணம் கூட அவருடைய மரணத்தின் சாயல், உயிர்த்ததல் கூட அவருடைய உயிர்த்ததலின் சாயல். அதாவது நம்ம கொச்ச பேசுற பாஷையில ஜெராக்ஸ், ஜெராக்ஸ் அவருடைய மரணத்தின் ஒரு ஜெராக்ஸ், அவருடைய உயிர்த்ததலுக்கு ஒரு ஜெராக்ஸ். இது விஷயத்த பார்க்கிறோம். சோ அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த காரியத்தை பத்தி சிந்திக்கும் போது நம்ம தெரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பலியின் மரணம் சாகிறதுக்கு அவருக்கு அந்த காரியம் கொஞ்சம் சுலபமா இருந்துச்சு. ஏன்னா அவர் பரிபூர்ணமா இருந்தாரு, அவர் பரிசுத்தமா இருந்தாரு, அவருக்கு எந்த விதமான இருக்கிற கரையே ஒண்ணுமே இருக்கவே இல்லை. மாசில்லாதவரா இருந்தார் தான் நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். ஹெப்ரியர்ல அது சொல்லப்பட்டிருக்குது 7:26. போதும், அப்ப நம்ம பாக்குறோம் கர்த்தரே சுபத்தி அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆனா நாம அப்படி இல்ல, நாம பாவிகள், நாம அநேக பாவியில பாவங்கள்ல விழுந்துட்டு இருக்கிறோம், அநேக பாவங்கள்ல மாட்டி நிற்கிறோம். மாட்டி நிற்குது அர்த்தம் தெரியல, நம்ம மாட்டி நிற்கிறோம், மாட்டின் சிக்கின் இருக்கிறோம், அது கூட இருக்குது விஷயம் நம்ம பார்க்கும்போது. சோ அப்படி இருக்கும்போது நமக்கு இது எப்படி, நம்ம எப்படி இந்த மாதிரி இருக்கிற பலியின் மரணம் சாக முடியும்? பொதுவா இந்த உலகத்தார்கிட்ட இது விஷயம், இந்த உபதேசம், இந்த காரியத்தை போய் சொல்லிட்டானா அவங்க என்ன சொல்லுவாங்க, இது வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை சொல்லுவாங்க உடனே. ஆனா கர்த்தர் இயேசு இந்த காரியத்தை குறிச்சு என்ன பேசினார்னா, திருப்பி அதே இருக்கிற வசன பகுதிக்கு போறோம், எங்க அவர் யாக்கோப் யோவான் கிட்ட பேசினாங்க, Mark 10:39.
அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள்.
பாத்தியா, இங்க பேசினார் என்ன பேசினார்னா, அவருக்கு தெரிஞ்சிச்சு பிதாவாகிய தேவன் இந்த காரியம் இந்த காரியத்துக்காக ஒரு 2000 வருஷம் வச்சார். இந்த வார்த்தைகள் நிறைவேற்றத்துக்கு நீங்க நான் குடிக்கிற பாத்திரத்துல நீங்க குடிப்பீர்கள், நான் பெரிய இருக்கிற ஸ்நானத்துல நீ பெறுவீர்கள் சொல்லி பிதாவாகிய தேவன் 2000 வருஷம் காலமே வச்சிருக்கிறார் அந்த காரியத்தை நிறைவேற்ற. இதைத்தான் இயேசு கிறிஸ்து பேசுறாரு. இங்க நம்ம பாக்குறோம் தேவனுடைய அருமையான திட்டம். அவருடைய திட்டத்துல இப்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய பெரிய அடிச்சவுட்ல இவங்களை கூட கொஞ்சம் பின்பற்றுவாங்க. இதுதான் தேவன் ஏற்பாடே பண்ணிட்டார். இது விஷயம் வாசிக்கிறோம் பலவிதமான விதத்துல வசனத்துல. முதல் வாசிக்கலாம் வெளிப்படத்தில் 19:8. அவளுக்கு அளிக்கப்பட்டிருக்குது, அதாவது இங்கிலீஷ்ல was granted கிருபையா கொடுக்கப்பட்டது. கிருபையா கொடுக்கப்பட்டது அது வந்து என்னன்னு பாக்குறோம்னா, அவங்களுக்கு ஒரு வஸ்திரம், அவங்க அந்த வஸ்திரத்தின் மூலமாய் பரிசுத்தமாகும், அவங்களுக்கு கிருபையா கொடுக்கப்பட்டது. இது அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பத்தி என்ன பேசுறாருன்னா, இது ரோமர்ல அவர் சொல்றாரு தேவனுடைய இரக்கங்கள் முன்னிட்டு சொல்றார். இது ரோமர் 12:1 சொல்றார். தான் வாசிக்க வேண்டாம். இது ஏசாய தீர்க்கதரிசி இதை பத்தி எழுதும் போது அவர் சொல்றார், இது ரட்சிப்பின் வஸ்திரங்கள், நீதியின் சால்வை. அது வந்து ஏசாய 61:10.
கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா கனிகொண்டிருக்கிறது, மனமான ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மனமாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தருகிறார்.
சுவிசேஷ யுக காலத்துல பரிசுத்தவான்கள் பாவம் கிட்ட போராட்டம் செய்யும் போது தேவன் ஒரு ஆயத்தம் ஒரு ஏற்பாடு என்ன பண்ணிருக்கிறார் நம்ம பாக்கிறோம்னா, முதல் வந்து அவங்களுடைய பாவங்களை மூடுறதுக்கு ஒரு வஸ்திரம் ஆயத்தம் பண்றதான் நம்ம பாக்கிறோம். சோ இது விஷயத்தான் இங்க பாக்குறோம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மூலமாய் அவருடைய மீட்கும் பொருளுடைய மரணத்து உடனே அது அவைலபிள் ஆயிடுச்சு. அவருடைய மீட்கும் பொருள் மரண உடனே அது பயன்படுத்தலாம். இது விஷயத்தான் அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 10:43 வாசிக்கிறோம்.
அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார்.
ஆமா, அவர் மேல யார் யார் முழு மனசுல விசுவாசிக்கிறாங்க, தேவன்ல இருந்து பெற்றுக்கொள்றது கிருபை என்னன்னா, தேவன் கிட்ட ஐக்கியம் வாங்கறதுக்காக அவங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வான். இந்த பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்றது காரணம் என்னன்னா, பிதாவாகிய தேவன் கிட்ட ஐக்கியம் வாங்கறதுக்கு. இந்த விஷயத்தை இங்க பாக்குறோம். நீங்க ஞாபகம் இருக்கும், இந்த விஷயம் கூட ஒரு நிழலா நடந்துச்சு பழைய ஏற்பாடுல. பழைய ஏற்பாடுல தேவன் சொல்றார் இஸ்ரேல் எப்படி கிடைச்சிச்சு, ரொம்ப பரிதாபிக்கப்பட்ட நிலையில கிடைச்சிச்சு. அவங்க என்ன பண்றாரு, அந்த இஸ்ரேலுக்கு கழுவுறாரு, சுத்திகரிக்கிறாரு, ஒரு வஸ்திரம் போடுறாரு இல்லைங்களா. அதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா, அது காமிக்குது எப்படி தேவன் கிட்ட ஐக்கியம் ஆகணும்னா கொஞ்சம் என்ன ஆகணும், பாவத்திலிருந்து கொஞ்சம் விடுதலை ஆகணும் தான் நம்ம பாக்குறோம், மூடல் ஆகணும் தான் நம்ம பாக்குறோம். சோ இது காரியத்தை இந்த இடத்துல இங்க நம்ம பாக்குறோம். சோ இந்த இருக்கிற காரியம் பாவம் மன்னிப்பு எப்படி இயேசு கிறிஸ்து மேல விசுவாசிக்கும் போது நம்ம பெற்றுக்கொள்றது, இதுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் வேர்டு இருக்குது, ஜஸ்டிபிகேஷன். அது வந்து நீதிமான் ஆக்கப்படுதல். இந்த நீதிமான் ஆக்கப்படுதல், இந்த ஜஸ்டிபிகேஷன் உடைய சிம்பிள் அர்த்தம் என்னன்னா பாவம் மன்னிப்பு. இப்ப இந்த பாவம் மன்னிப்பு நம்ம எப்படி பெற்றுக்கொள்றோம், இது விஷயம் வந்து நம்ம வாசிக்கிறோம் பழைய ஏற்பாடுடைய பாவ நிவாரண நாளுடைய பலிகள்ல லேவிராகமம் 16:6-14.
பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண
இது இதுவரை ஆறாம் வசனம் இல்ல சிஸ்டர், ஆறாம் வசனம் ஒன்னு, அப்புறம் பதினாலாம் வசனம் அடுத்து. இந்த ரெண்டு வசனங்கள்ல இருந்து தெரியுது எப்படி கர்த்தர் இயேசு மூலமாய் எப்படி கிருபை வெளிப்பட்டுச்சு. ஏன்னா இங்க காலை யார் குறிக்குது? கர்த்தராகிய இயேசு. அவருடைய பலி, அவருடைய உயிர், அவருடைய ரத்தம் மூலமாய் என்ன வந்துச்சுன்னா தனக்காகவும் தன்னுடைய வீட்டாருக்காகவும் கிருபை வந்துச்சு. அப்ப இங்க தன்னுக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் நம்ம தெரியும், பேசிக் கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம், கிறிஸ்துவின் சரீரம் மற்றும் விசுவாச வீட்டார். சோ விசுவாச வீட்டார் மற்றும் கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். அது எப்படி அந்த பாவ மன்னிப்பு வேலை செய்வோம், அது எப்படி அந்த பாவ மன்னிப்பு வெளிப்படும், அந்த பாவ மன்னிப்பு எதுக்காகவே கொடுக்கப்பட்டுச்சு, பதினாலாம் வசனத்துல வாசிக்கிறோம். பதினாலாம் வசனத்துல வாசிக்கிறோம், தனக்காகவும் தன்னுடைய வீட்டாருக்காகவும் அந்த காலையுடைய கொஞ்சம் ரத்தம் எடுத்து, கொஞ்சம் கொஞ்சம் என்ன அர்த்தம்னா, இந்த சுவிசேஷ யுகத்துல இயேசு கிறிஸ்துடைய மரணத்திலிருந்து வெளிப்படுற அந்த மதிப்பு முழு மதிப்பு பயன்படுத்தல, ஒரு கொஞ்சம் மதிப்பு எடுத்து இப்போ இந்த ரட்சிப்புக்கு பயன்படுத்துறது. இப்போ இந்த ரத்தம் எப்படி அவர் தெளிக்கிறார் கிருபாசனம் மேல நம்ம பார்க்கிறோம்னா, கீழ்ப்புறமாக இல்லைங்களா, கீழ்ப்புறமாக, அப்புறமா அந்த ஒரு சாட்சி பெட்டிக்கு முன்பாகவும், இப்படித்தான் முன்பாகவும் கீழ்ப்புறமாக. என்ன அர்த்தம்னா கிழக்கு பக்கம், கிழக்கு பக்கம் எங்க இருந்துச்சு, அவருக்கு பின்னாடி எனக்கு வாசல் தான் கிழக்கு, அவர் வாசல்ல இருந்து உள்ள வந்துங்கிறார் இல்லைங்களா. சோ அவர் கிழக்கு எங்க இருக்குது, அவர் பின்னாடி. சோ அப்புறம் கீழ்ப்புறமா இழுக்கணும்னா எங்க, எப்படி இழுக்கணும், அவர் பக்கமா இழுக்கணும், இப்படி இழுக்கிறது ரத்தம் தெளிக்கும் போது, அப்புறம் பெட்டிக்கு முன்பாக. சோ இந்த இருக்கிற தெளிக்கிற விதம் என்ன விதம் நம்ம பாக்குறோம்னா, ஒரு சிலுவை, ஒரு சிலுவை. சோ இது விஷயம் இங்க நம்ம பாக்குறோம். இதுல இருந்து தெளிவா என்ன தெரியுதுன்னா, இந்த இருக்கிற பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் மூலமா, இந்த பாவ மன்னிப்பு, இந்த பரிசுத்தமாக்கப்படுதல், இது இந்த நீதிமான் ஆக்கப்படுதல், இது எதுக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணார்னா, இயேசு கிறிஸ்து போல சிலுவை தூக்கினே பின்பற்றின் போனோம். இயேசு போலவே ஒரு பலியின் மரணம் மறிக்கணும், இதுதான் வந்து தேவனுடைய நோக்கமா இருக்கத்தான் நம்ம பார்க்கிறோம். இதுதான் அந்த சிலுவை அங்கே நம்ம பார்க்கிறோம். அந்த சிலுவை எடுக்கிறதுக்கு, அந்த பலிகள் நுழையிறதுக்கு, அது கூட எப்படிப்பட்ட பலிகள் அது இருக்கணும்னா, இயேசு மாதிரி பரிசுத்தமான பலிகள். ஏனென்றால் நம்ம சுபாவத்திலே பரிசுத்தம் இல்ல, இந்த மாதிரி ஆயத்தம் தேவனே பண்றாருதான் நம்ம பார்க்கிறோம். இதுதான் இந்த இடத்துல இருந்து நம்ம தெளிவா தெரியுது. இது வந்து ஒரு ஈவு, இது ஒரு கிஃப்ட், இது தேவன் கொடுக்கிற ஈவு தான் நம்ம பார்க்கிறோம். இதுக்கு டெய்லி ஒரு கிஃப்ட் கிடைச்சானே சொல்றோம் நம்ம, கிஃப்ட் கிடைச்சா உங்க ரொம்ப விரும்பி கிஃப்ட் கிடைச்சானா, ரொம்ப அந்த கிஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் இருந்தானா, அந்த கிஃப்ட் வாங்கும் போது என்ன சொல்வீங்க, தேங்க்யூ சொல்லிருக்கிறீங்களா டெய்லி? அன்னைக்கு சொல்லிட்டு மறந்துட்டோம், கிடைச்சிச்சு இப்ப இல்ல ஆயிடுச்சு, இப்ப நம்மள்தான் இப்போ தேங்க்யூ டெய்லி தேங்க்யூ. இது கொஞ்சம் பேர் சபையார் பார்த்தா கொஞ்சம் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் சொல்லும் போது நம்ம கொஞ்சம் பார்த்தா ஏன் அது ரொம்ப ஓவரா போகிறது. அவங்க வாயில சொல்லிட்டோம், நீ மனசுல சொல்லினரு, நீ மனசுல சொல்லின, அவங்க வாயில சொல்லுவோம், நீங்க மனசுல சொல்லிருங்க, அது உண்மையா தேவனுக்கு போவோம். அந்த மாதிரி நம்ம செய்யணும், அப்பதான் புரியும் அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய ஒரு கிருபை தேவனே கொடுத்திருக்கிறார். அது பரம ஈவு தான் நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். எபிரியர் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம், பாத்தீங்களா, இதுதான் வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழையிறது படிகள். பாளையத்துல இருக்கும் போது, பாளையத்துல வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளிய இடத்துல இருக்கும் போது அந்த என்னதா தெரியுதுன்னா, ஒரு பெரிய என்ன இது செவர், பெரிய செவர், தொங்குற திரை ஒரு செவர் மாதிரி நிக்குது. ஆனா அந்த இருக்கிற பெரிய செவருக்கு கிழக்கு பக்கத்துல ஒரு வாசல் இருக்கு, அந்த வாசல் மூலமாய் தான் உள்ள நுழையலாம். அந்த வாசல் யார்னா அந்த வாசல் தான் இயேசு. அது பிரகாசிக்கணும், அது ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு மனக்கண்கள் திறந்து அந்த விஷயம் புரிஞ்சு பின்பு தான் அது ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு இயேசு பத்தி தெரிஞ்சு கேட்டு ஏற்றுக்கொண்டிட்டு அப்புறம் இயேசு உடைய விசுவாசத்துக்குள்ள வரும்போது தான் நம்ம என்ன பார்க்கணும்னா பாளைய பக்கத்துல இருந்து பிரகார பக்கத்துக்கு கால் வைக்கிறோம். எப்ப நம்ம பாளையத்திலிருந்து கால் பிரகாரத்தில் வைக்கிறோம், ஒரு வித்தியாசம் என்னன்னா பாளையத்தில் இருக்கும் போது அந்த செவருக்கு வெளியா, பிரகாரத்துக்கு உள்ள வந்த உடனே அந்த செவருக்கு உள்ள. இப்போ அந்த செவர் என்ன பண்ணுது, நம்மள மூடுது. இது விஷயத்தா காமிக்கிறது அந்த பரம. ஒன்னும் நீ செய்ய வேண்டாம், நீ வெறும் விசுவாச காமிச்சு உள்ள வந்த உடனே டக்குன்னு அந்த ஈவு வந்துருது, உங்களுடைய பாவங்களை மன்னிக்கப்படுறது. இது விஷயத்தான் இங்க பாக்குறோம். இதுதான் காரியத்தை இங்க சொல்ல பட்டிட்டு பாக்குறோம். இந்த பரம ஈவு தேவன் கொடுக்கிற அந்த கிஃப்ட். ஆனா இந்த ஒரு இருக்கிற ஈவு தேவன் எதுக்காகவே கொடுக்கிறார், அது ரொம்ப முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டியா இருக்கிறது. இது எதுக்கு கொடுக்கிறார்னா நம்ம பாக்குறோம்னா இது குறிப்பிட்ட காரணம் கொடுக்கிறாரு. அந்த பலிகள், பரிசுத்தமான பலிகள் செலுத்தணும், அந்த பலி உடன்படிக்கைக்குள் வரணும். அதுக்காகத்தான் தேவன் அந்த இருக்கிற ஈவு கொடுக்கிறார்தான் நம்ம பார்க்கணும். சோ இது எல்லாருக்கும் கொடுக்கிறாரு, எல்லா விசுவாசிகள் கொடுக்கிறாரு. அதனால்தான் இங்க வசனம் நம்ம வாசிக்கிறோம், என்ன சொல்றேன்னா தனக்காகவும் தன்னுடைய வீட்டாருக்காகவும் எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. ஆனா போக 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 இது இந்த பாவ மன்னிப்பு நம்ம என்ன சொல்லலாம்னா இது ரெண்டு விதமா நம்ம சொல்லலாம். போக போக ஆரம்பத்தில் கொடுக்கும் போது அது ரெண்டு விதமா இல்ல, போக போக இது ரெண்டு விதமா மாறுது. ஏன்னா அந்த ரெண்டு விதமானா யார் யார் போயிட்டு பலியினுடன் படிக்க கட்டுறாங்க அந்த பாவ மன்னிப்பு அவங்களுக்கு நிரந்தரமாக ஆயிடுது. ஆனா எந்தெந்த கிறிஸ்தவர்கள் அந்த பாவ மன்னிப்பு வாங்கிட்டு போக போக ஒப்பு கொடுத்த அர்ப்பணிப்பு வாழ்க்கைக்குள்ள நுழையறதில்லை, அவங்களுக்கு இந்த பாவ மன்னிப்பு தற்காலிகமாக இருக்கும். சோ அது போக போக அழியே போயிடுது. அதனால்தான் நிறைய கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் மத்தியில் நீங்க பாப்பீங்க ரொம்ப உலக பிரகாரமாயிடுறாங்க, ரொம்ப பண தேவன் பின்னாடி ஓடுறாங்க. ஏன்னா என்ன ஆயிடுதுன்னா அந்த நீதிமான் ஆக்கப்படுதல் அவங்கள இருந்து என்ன ஆயிடுது, அது அழியுது தான் நம்ம பார்க்கணும். அது போயிடுது, அது ஃபேட் ஆயிடுது. அது வந்து அதுதான் டென்டேட்டிவ், இங்கிலீஷ்ல பிரதர் அசல் இதுக்கு பேர் டென்டேட்டிவ் ஜஸ்டிபிகேஷன், வைட்டலைஸ்ட் ஜஸ்டிபிகேஷன். இது க்வெஸ்சன் புக்ல பேஜ் 400-403 நீங்க இது படிக்கலாம். ரொம்ப அருமையா அவர் அங்கே எக்ஸ்பிளைன் பண்றாரு. பேஜ் 400-403 க்வெஸ்சன் புக்ல. இப்போ இந்த காரியத்தை இது நம்ம பார்க்கிறோம். இது நிரந்தரமா எப்போ ஆயிடுதுன்னா நம்மளுடைய உடன்படிக்கை கட்டும் போது தான். இந்த நோக்கத்துக்கு தான் தேவன் இந்த இந்த பாவ மன்னிப்பை ஏற்பாடு பண்ணிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க பார்த்துக்கிறோம் இந்த லேவியர் ஆகமம்ல, இப்ப நம்ம வாசித்த வசனம் இல்லைங்களா, அந்த பாவ நிவாரண நாள்ல அந்த ரத்தம் தெளிக்குதல் பண்ணும் போது லேவியர் ஆகமம் 16:14 வசனம் பாருங்க, 14-15-16 பாருங்க.
பின்பு காடியின் ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரணம்.
இல்ல அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாருங்க, நினைக்கிறேன் 13:12-13 இல்ல இல்ல அந்த தெளிக்கிறது ரத்தம் தெளிக்கிறது வசனம் 14. அந்த தெளிக்கும் போது தனக்காகவும் தன்னுடைய வீட்டாருக்காகவும் சொல்வோம், அப்புறமா ஃபைனலா தனக்காகவும் அப்படிதான் வரும். வாசிங்க, அது இல்ல
பாவ நிவர்த்தி
எனக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் லெவன்த் அப்புறம் வெறும் தனக்கும் எண்ட்ல தனக்கும் தான் வரும். திருப்பி படிக்காது தன்னுடைய பாத்தீங்களா தன்னுடைய அதுதான் பாயிண்ட் நான் எந்த வசனம் சிஸ்டர் அது லெவன் சரி சரி லெவன் லெவன் எஸ் 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 அது அது வாசிங்க மெதுவாம் இப்போ நல்லா பாருங்க ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும்
பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்றான்.
பாத்தியா அந்த அந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்களா ஆரம்பத்துல தனக்காகவும் தன்னுடைய வீட்டாருக்காகவும் ஆனா ஃபைனலி அது யாருக்கு தான் தனக்காகவும் தான் பார்க்கணும். இது பாயிண்ட் நோட் பண்ணும். இது என்ன பாக்குறோம்னா இதுல காமிக்குது டென்டேட்டிவ் ஜஸ்டிபிகேஷன் வைட்டலைஸ்ட் ஜஸ்டிபிகேஷன். சோ அந்த 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 நீதிமான் ஆக்கப்படுதல் ஆரம்பத்துல இது எல்லாருக்கும் இருக்கு யார் யார் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசிக்கிறாங்க. ஆனா அது போக 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 அது யாருக்கு தான் ஆகுது அது வெறும் இருக்கிற பலி செலுத்துறவருக்கு மாத்திரம் இருக்குது. ஆனா இது ஆரம்பத்துல நம்ம போடுற ரொம்ப தப்பு. சில பேர் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல எல்லாரும் இந்த கிறிஸ்தவர்களுக்கு அந்த நீதிமான் ஆக்கப்படுதல இல்லை அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது. இல்ல சில பேர் சொல்றாங்க அந்த பிரகாரத்துல வந்து அங்க விசுவாசிகளே இல்லை அப்படி கூட சொல்லக்கூடாது. என்ன பாக்குறோம்னா இது ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இது ஃப்ரீ கிஃப்ட் பரலோக கிஃப்ட். இது யாருக்குன்னா யார் யார் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசிக்கிறாங்க அவங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. ஆனா அந்த பாவ மன்னிப்பு எந்த நோக்கத்துக்கு தேவன் கொடுக்கிறார் அதை புரிஞ்சு சமயம் தேவன் கொடுத்த பின்பு என்ன ஆயிடுதுன்னா இந்த பாவ மன்னிப்பு ஒரு சிலருக்கு தான் நிரந்தரமாவது அநேகருக்கு இது தாத்காலிகமாக தான் அவர்தான் நம்ம பார்க்கணும். இதுதான் காரியத்தை இங்க நம்ம பாக்குறோம். இது லெவன்த் வாஸ் அண்டர்லைன் பண்ண ரொம்ப அருமையா அந்த பாயிண்ட் கொடுக்கறத நம்ம பாக்குறோம். இப்போ இப்போ இந்த விஷயம் எது நம்ம இப்போ பார்த்திருக்கிறோம் இந்த நீதிமான் ஆக்கப்படுதல் காரியம் இது பாவ மன்னிப்பு காரியம் இது எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கிறது கேட்டாக்கா இது காரியத்தை நம்ம கர்த்தருடைய ராபோஜனத்துல கூட நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய ராபோஜனத்துல வசனத்துல இப்ப நம்ம வாசிக்கலாம் லூக்கா 22 அதிகாரம் 17 மற்றும் 19.
அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். அவர் கப்பத்தை எடுத்து சொல்லி அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்.
நல்லா பாருங்க இது ராபோஜனமுடைய இருக்கிற வசனங்கள் 17 மற்றும் 19. முதல் வந்து அவர் அழைப்பு கொடுக்கிறாரு 17 வாசிங்க சிஸ்டர் திருப்பி.
அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் இதை வாங்கி உங்களுக்கே பங்கிட்டுக் கொள்ளுங்கள்.
சோ இங்க நம்ம பாக்குறோம் பாத்திரத்தை முதல். சில இடத்துல என்ன பாக்குறோம்னா அப்பமே முதல். சரி நம்ம அப்பமே முதல் வைக்கலாம். அவர் என்ன சொல்றாருனா இந்த அப்பமே பிட்டிட்டு அவர் சொல்றாரு இது நீங்க புசியங்க. அப்பம் பிட்டிட்டு அவர் கொடுக்கிறாரு இது நீங்க புசியங்க. அப்புறமா அவர் என்ன பண்றாருனா அந்த பாத்திரத்தை எடுத்து இதுதான் என்னுடைய ரத்தம் சொல்லிட்டு இது நீங்கள பானம் பண்ண. எந்த அளவுக்கு பானம் பண்ணனா முடிச்சிடணும் குடிச்சு முடிச்சிடணும். இது விஷயத்தான் இங்க நம்ம பாக்குறோம். சோ இது என்ன காரியம் குறிக்குது? இது வந்து நம்ம தெரியும் இது நினைவு கூறுதல் காரியம் குறிக்குது. இது வருஷம் வருஷம் நம்ம கொண்டாடுறோம். இப்போ கிட்ட கிட்ட திருப்பி வருது அந்த நினைவு கூறுதல். இந்த அப்பம் என்ன இந்த பாத்திரம் என்ன? முதலாவது இந்த அப்பம் பார்க்கும்போது அவரே சொல்றாரு இது என்னுடைய சரீரம். இது என்னுடைய சரீரம் சொல்லிட்டு அவர் பிட்டெடுத்து அர்த்தம்னா இது சொல்றாரு நான் செத்து போன பின்பு நான் செத்து போன பின்பு உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அது பிட்லன்னா அப்போ அவர் உயிரோட இருக்கும்போது அது ஒரு பிரயோஜனமே இல்லை. அவர் பிட்டினார் சார் பிட்டிட்டு சொல்றாரு இப்போ நீ இது புசிங்க. என்ன விஷயம் கேட்டனா தெரியும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உடைய மரணம் மூலமாய் மரணத்துக்கு பின்பு தான் பாவமணி வெளிப்படுற ஆரம்பிச்சு இல்லைங்களா. கர்த்தர் இயேசு ஃபர்ஸ்ட் மரிக்கணும். அது என்ன மரணம்? அது மீட்கும் பொருள் மரணம். அந்த மீட்கும் பொருள் மரணத்துக்கு பின்பு என்ன வெளிப்பட ஆரம்பிச்சுன்னா பாவ சுத்தமான பாவ மன்னிப்பை வெளிப்பட்டுச்சு. சோ அது புசிங்க என்ன அர்த்தம்னா நீங்க உங்களுடைய இருக்கிற மீட்கும் பொருள் பங்கு வாங்கிடு. நீங்க உங்களுடைய மீட்கும் பொருள் பங்கு வாங்கிடு. இதுதான் புசிங்க தான் நம்ம பார்க்கிறோம். சோ இயேசு கிறிஸ்தோடைய இருக்கிற மீட்கும் பொருள் தான் இங்க என்ன பாக்குறோம்னா இது வர்றது இங்க அந்த அப்பத்துல தான் பாக்குறோம். அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம்னா அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து இது என்னுடைய ரத்தம் சொல்லி அவருடைய இருக்கிற என்ன சொல்லனா பலியின் வாழ்க்கை, அவருடைய இருக்கிற அடிச்சவுட்டு, அவருடைய இருக்கிற மரணம் விதவிதமா சொல்லலாம். இதுல கூட நீங்க என்ன பண்ணனா இது நீங்க புசிங்க பானம் பண்ணுங்க, இது வந்து முடிச்சிடுங்க. இது இந்த வாய்ப்பு, இந்த பொன்னான வாய்ப்பு இயேசு கிறிஸ்துடைய அடிச்சவுட்ல பின்பற்ற இந்த வாய்ப்பு இது யாருக்கு தான் வருதுன்னா இந்த சுவிசேஷ யுகத்துல மாத்திரம். இது யுகத்துக்கு பின்பு இந்த வாய்ப்பு இருக்கவே இருக்காது. இந்த சுவிசேஷ யுகத்துக்கு மாத்திரம் இப்போ தேவன் இந்த வாய்ப்பை ஆயத்தம் பண்ணிருக்கிறார். இது விஷயத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். சோ இப்போ அந்த அந்த அப்பம் புசிக்கும் போது என்ன ஆகுது? அப்பம் புசிக்கும் போது நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த அப்பம் புசிக்கும் போது நம்ம முதல் வந்து அது என்ன அர்த்தம்? இது ரொம்ப பியூட்டிஃபுல் சிம்பாலிக் லாங்குவேஜ். அப்பம் அவருடைய சரீரம் நம்ம புசிக்கிறோம். அது என்ன அர்த்தம் குறிக்குது கேட்டானா அது புசி ஏன் வருது இங்க கேட்டானா எனக்கா புசியில தான் வந்து போது ஆகாரம், ஆகாரம்ல இருந்து போது ஜீவன். எதுக்கு சாப்பிடறோம்னா ஜீவிக்கிறதுக்காக. சோ அந்த புசியனா ஆகாரம், ஆகாரம்ல வந்து ஜீவன். அது விஷயத்தான் அதான் புசிக்கிறது இங்க நம்ம பாக்குறோம். சோ அந்த புசிக்கும் போது என்ன விஷயம் குறிக்குது கேட்டோம்னா நம்ம ஏற்றுக்கொள்றோம். நம்ம ஏற்றுக்கொள்றோம். என்ன ஏற்றுக்கொள்றோம்னா இயேசு கிறிஸ்து அவருடைய மேல விசுவாசம் நம்ம ஏற்றுக்கொள்றோம். அவருடைய மரணம் வந்து நம்ம அது பலியின் மரணம் நம்ம ஏற்றுக்கொள்றோம். அது மீட்கும் பொருள் நம்ம ஏற்றுக்கொள்றோம். ஏற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகுது நமக்குன்னா நமக்கு அந்த பாவ மன்னிப்பே வெளிப்படுது. சோ இது விஷயம் நம்ம பாக்குறோம். இந்த அப்பம்ல இருக்குது, அப்பம்ல காமிக்குது நம்ம எப்படி நீதிமான் ஆயிடுறது, எப்படி இயேசு கிறிஸ்துடைய இருக்கிற மீட்கும் பொருள் மூலமாய் நம்ம பரிசுத்தமாயிடும். இது விஷயம் கூட இயேசு கிறிஸ்து மூலமாய்த்தான் நம்மளுடைய பாவம் மன்னிப்பு கூட வருது. எப்போ? அந்த நீதியின் வஸ்திரத்தை கெடிச்ச பிறகு கூட. இது விஷயம் நம்ம வாசிக்கிறோம் முதல் யோவான் 1:9. இந்த வசனத்துல ரொம்ப அழகான வார்த்தை எது? நல்லா திங்க் பண்ணி பதில் கொடுங்க. உடனே ஏதோ ஒரு கேம் விளையாடுறோம் இங்க, நீ சும்மா சொல்றீங்க அப்படி பண்ணாதீங்க. கொஞ்சம் சிந்திச்சு இவர் கேக்குறாரு. முக்கியமான வார்த்தையா? இவ்வளவு பெரிய வசனம், வார்த்தை தேடணுமா? சரி தேடலாம். அப்படி கொஞ்சம் சிந்திச்சு தேடு, அப்ப நீங்க சொல்லலாம். எல்லாம் எல்லாம் என்ன வேர்டு? எல்லாம் அண்டர்லைன் பண்ணது. எப்ப நீங்க சோர்ந்து போறீங்கோ, ஏதோ பாவத்துல விழுந்துட்டு ரொம்ப அல்காய், சாத்தான் உங்க சொல்ற முடிஞ்சிப்பா கதை வந்து, இனி நீ உனக்கு மன்னிப்பே இல்ல, நீ ரொம்ப கெட்டவன்னு அந்த டைம் இந்த வசனம் எடுத்து படி, அந்த அண்டர்லைன் பாருங்க. எல்லாம் எல்லாம் திருப்பி வாசிங்க. புரியல? திருப்பி வாசிங்க அந்த வசனம்.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி.
எல்லா சில பேர் சொல்லுவாங்க இல்ல பிரதர், இந்த முன்ன காலத்துல இப்ப தெரியல, இந்த ராபோஜனத்துல பங்கெடுக்க தகுதி இருக்குதா இல்லையா தெரியல, தகுதி இருக்குதா இல்லையா? அப்ப என்னன்னா இந்த எல்லாம் மீர்கொண்டு அவருக்கு ஏதோ விசேஷமான பாவம் இருக்குது, அது இயேசு கூட சொல்ற நான் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, அந்த மாதிரி இருக்கா? அதுதான் இந்த வசனத்துல முக்கியமான வார்த்தை எதுனா எல்லாம் பெலம் கொடுக்குது. அந்த எல்லாம் அவர் உண்மையும் நீதி உள்ளவரா இருக்கிறார். நம்ம பக்கம் என்ன வேலை செய்யறனா நம்ம எல்லா பாவங்களை அரைக்க இன்னும் வைக்கப்படக்கூடாது. தேவன் கிட்ட சொல்லும் போது என்ன சொல்லி போனாக்கா அந்த பாவம் வேற எந்த சகோதர சகோதரிக்கு விரோதமா இருந்தானா கொஞ்சம் தைரியம் ஆயிட்டு போய் பேசு, சகோதரர் மன்னிச்சிடு, நான் உன் பின்னாடி ஏதோ பேசிட்டு இருந்தேன் உங்க பத்தி, சகோதரி மன்னிச்சிடு, நான் ஏதோ பேசிட்டு இருந்தேன் உங்க பத்தி பின்னாடி மன்னிச்சுட்டு. அந்த அளவுக்கு நம்ம அந்த அறிக்கை மனசு வந்தானா ரொம்ப அருமையா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கத்தான் நம்ம பார்க்கணும். சோ அதுக்கான காரியத்தை இந்த வசனம் பாருங்க, இது முதல் யோவான் 1:9 காட்டுறது. ரெண்டு விதமான பாவங்கள், ஒன்னு வந்து பாவங்கள் மன்னிக்கிறதுக்கு, இன்னொன்னு வந்து அந்நியாயங்கள் அந்நீதி அது வந்து சுத்திகரிக்கிறதுக்கு. ரெண்டு விதமான இதுக்கு காரியம் நம்ம பார்க்கிறோம். சோ இது விஷயம் இயேசு கிறிஸ்து உடைய மீட்கும் பொருள் மூலமாய் தான் இது நடக்குதான் நம்ம பார்க்கிறோம். இதுதான் இயேசு கிறிஸ்துடைய இருக்கிற சரீரம், இதுதான் இயேசு கிறிஸ்துடைய இருக்கிற அந்த சரீரம், அந்த அடையாளம் அப்பம், அது ரெகுலரா சாப்பிட்டுனே இருக்கணும் தான் பார்க்கிறோம். இந்த விஷயம் வந்து நிறைய பேரு சரியா பயன்படுத்துறது இல்ல. வெறும் 144,000 பேருக்கு தான் தெரியும் அந்த நீதியின் வஸ்திரம் எவ்வளவு விலையப்பட்டா இருக்குது. அது டெய்லி அது கையில பிடிச்சுனே இருப்பாங்க, டெய்லி மணி நேரம் மணி நேரம் அவர் பிடிச்சிட்டு அது பயன்படுத்தினே இருக்கும். அது ரொம்ப விலையப்பட்ட காரியம். அது இங்கே தெரியாது அது என்ன விஷயம் இருக்குது, அது தேவனுடைய சமூகத்துல புரியும் அது எவ்வளவு பெரிய காரியம். அந்த ஒரு வஸ்திரம் இருக்குது, தொங்கிட்டு இருக்குது நம்ம மேல, ஆனா பயன்படுத்துறதே இல்ல. தீட்டு உழுந்துனே இருக்குது, கரை உழுந்துனே இருக்குது, ஆரம்பத்துல நல்ல கஷ்டம். ஆனா போக 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 பிசி ஆயிட்டு வேலை பிரதர், இவ்வளவு ஓடணும், இங்க போக சொல்றாங்க அங்கே போக சொல்றாங்க, உயிரே வாங்குறாங்க பிரதர் சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு அந்த வஸ்திரம் என்ன பண்ணிட்டு இப்போ அப்பப்போ ஞாபகம் வந்து நிக்குது. அப்பப்போ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் குத்தானா அந்த வஸ்திரம் இல்ல, ரொம்ப நாளா மறந்துட்டேன் அந்த வஸ்திரம். சோ அப்படிப்பட்ட விஷயம் போகுது. ஆனா உண்மையா உள்ளவர் அந்த 144,000 24 மணி நேரம் அந்த வஸ்திரத்தை பத்தி தியானிக்கிறாங்க. ஏன்னா அந்த வஸ்திரத்தின் கிருபையில தான் தேவன் கிட்ட நமக்கு ஐக்கியம் இருக்கு, இல்லாட்டி ஒண்ணுமே ஐக்கியமே இல்ல. சோ அந்த அந்த வஸ்திரம் ரொம்ப முக்கியம் தான் இங்க நம்ம பார்க்கணும். அதுதான் அந்த அந்த அப்பம், அப்பம் வந்து இயேசு கிறிஸ்துடைய இருக்கிற மீட்கும் பொருள், அவருடைய அவருடைய மரணம், அந்த மரணத்தின் மூலமாய் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு, முற்றிலும் பாவ மன்னிப்பு, நீதிமான் ஆக்கப்படுதல் பெற்றுக்கொள்ளத்தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒவ்வொரு இருக்கிற ஒவ்வொரு இருக்கிற இந்த நினைவு கூறுதல்ல இந்த விஷயம் எவ்வளவு முக்கியமா இருக்குது, இது எவ்வளவு முக்கியமான காரியம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை குறிச்சு தான், இந்த பாவ மன்னிப்பு காரியத்தை குறிச்சு தான் அவர் எழுதுறார். முதல் கொரிந்தியர் 11:28-29. தன்னில் தாமே என்ன பண்ணும், சோதிக்கணும். என்னத்துக்கு சோதிக்கணும், அப்பாத்திரமாய் பானம் பண்ணக்கூடாது. அப்பாத்திரமாய் என்ன அர்த்தம், எந்த எந்த வகையில தகுதி இல்லாம, எந்த வகையில தகுதி இல்லாம, எந்த வகையில கேட்டனா இந்த நினைவு கூறுதல் உடைய ரகசியம் உடைய அர்த்தம் உடைய அர்த்தம் உங்க வாழ்க்கையில அதை நீ ஞாபகப்படுத்தி வந்துக்கிறீங்களா, அல்லது இது வருஷம் வருஷம் சடங்கா காரியம் வருஷம் வருஷம் வருது, 2 மாசம் சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கோம் பிரதர், அந்த நாள்ல வந்து நம்ம சத்தம் போடக்கூடாது ஜாஸ்தி, ரொம்ப சைலண்டா வரணும், சைலண்டா போனோம் வந்துட்டு போயிட்டோம், அடுத்த நாள் நார்மல். என்ன இது அப்பாத்திரமா என்ன, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் தமிழ் தான் என்ன பண்ண பரிசோதிக்கணும், என்ன பரிசோதிக்கணும்னா இது என்ன தெரியுமா, இது இது சுவிசேஷ யுகத்தோடு இருக்கிற விசேஷத்தின் பலிகள்,
நீ என்ன பண்றீங்க?
நீங்க பங்கு எடுக்கிறதுக்கு தேவன் சாக்கியம் கொடுத்துட்டு இருக்கிறார், அது யோசிக்கிறீங்களா? அந்த மாதிரி மனநிலையில வந்திருக்கிறீங்களா? அந்த மாதிரி மனநிலையில பங்கு எடுத்துக்கிறீங்களா? பரிசோதித்து பாருங்க, பரிசோதித்து பாருங்க. அப்பாத்திரமாய் இந்த யோசனை இல்லாமல், இந்த மனநிலை இல்லாமல், வேற என்னென்னமோ உலக வேலை பிரச்சனை எல்லாம் யோசித்து வந்து இதுல பங்கெடுத்தா, அதனால தான் நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் செத்துக்கிறோம் இருக்கிறாங்க. ஞாபகம் இருக்கா, இந்த ஆசாரிய கூடார நாட்கள்ல ஒரு லேவியர் வந்து பரிசுத்த ஸ்தலத்துல எட்டி பார்த்தா என்ன இடம்? ஒரு ஆசாரியை வந்து அவருடைய கை காலு சரியா கழுவாம அங்க உள்ள போயிட்டா என்ன ஆயிடும்? செத்துரு. இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய வாழ்க்கை குறிக்குது இதெல்லாம். ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படும். ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்னோ வந்ததுக்காகத்தான் இங்க நம்ம வந்திருக்கிறோம். அதுதான் பந்தை பொருள். நம்ம மாம்சிக்க வாழ்க்கை போயிடுச்சு, அதுதான் நம்ம பலி செலுத்திட்டோம். திருப்பி இந்த உலகத்துல மாம்சமா உயிர்ப்பிக்கிற வாய்ப்பே இல்லை. அது விஷயம் யோசிக்கணும், எவ்வளவு சீரியஸா இருக்குது யோசிப்பாங்க. அந்த காரியத்தான் இந்த இடத்துல சொல்லுது. மறுபடியும் இந்த வசனம் இப்ப வாசித்து கேட்கல, நல்லா இருக்கும். முதல் கொரிந்தியர் 11:28-29 எந்த மனுஷனும் என்னத்தனா தனிப்பட்ட விதத்துல அன்பு சகோதர சகோதரிகளை, தனிப்பட்ட விதத்துல அன்பு சகோதர சகோதரிகளை என்ன பண்ணுங்க? அப்புறம் பாத்தீங்களா, கர்த்தருடைய சரீரம் என்னது அறியாதனால் பாத்தீங்களா, அங்கத்தான் அந்த அறிவு வருது. அந்த அறிவு, அதுதான் அந்த அறிவு வருத்தம். இப்ப இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் சுருக்கமா முடிக்க போற 5-10 நிமிஷத்துல. ஆனா முக்கியமான பாயிண்ட் போயிட்டு இருக்குது. முக்கியமான பாயிண்ட் என்ன நம்ம பார்க்கணும்னா, இந்த அறிவு, இந்த அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இயேசு கிறிஸ்துடைய அடிச்சவுட்ல பின்பற்றும் போது நமக்கு வந்து பாவத்திலிருந்து கிருபை வாங்கிட்டு பின்பு எப்போ நம்ம சாகும் போது நம்ம எப்படிப்பட்ட மரணம் சாகணும்னா, அந்த பலியின் மரணத்தின் சாவும். அந்த பிரபுக்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரபுக்கள் தான், அவருடைய செத்த சாவு தான் நம்ம சாவனம் தான் ரொம்ப முக்கியமா இருக்குது. இதுதான் வந்து நம்மளுடைய உங்களுடைய என்ன கூறுதல் கூட நீங்க அது விஷயத்தான் சிந்திக்க போறீங்க, அது விஷயத்தான் நீங்க பார்க்க போறீங்க. வசனத்துல கூட இது காரியத்தை வாசிக்கிறோம். 1 Corinthians 10:16 ஐக்கியம். இது ஒரு ஐக்கியம், இது விசேஷமான ஐக்கியம். இதுதான் காமன் யூனியன், கம்யூனியன் சொல்வோம். இத விஷயத்தான் பார்க்கணும். இவ்வளோ இயேசு கிறிஸ்துவின் சரீர அங்கங்கள் இந்த பரிசுத்தமான ஸ்லாக்கியமான காரியத்துக்குள்ள அவங்கள பங்கு எடுத்துக்கிறான். இதான் விஷயத்தான் இங்க நம்ம பார்க்கணும். இதுதான் காரியத்தை இங்கே நம்ம பார்த்துக்கிறோம். இதுக்கு மீண்டும் மீண்டும் வசனங்கள்ல திருப்பி திருப்பி கர்த்தர் இந்த எச்சரிப்பு கொடுக்கிறாரு. நீங்க வெளிப்படுத்தல 8 3-4 வாசித்தா கூட அந்த விஷயம் நீங்க எச்சரிப்பை பார்க்கலாம். இந்த வசனம் நம்ம தெரியும், இது வந்து 7 முத்திரையின் சம்பந்தமான வசனம் வருது. 7 முத்திரையுடைய விஷயம் அர்த்தத்தை நம்ம பார்த்தாச்சு. 7 முத்திரை இவ்வளவு நாளா என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, 7 முத்திரை வந்து வெளிப்படுத்தல் 8:1 மாத்திரம். ஆனா நம்ம பார்த்தோம் அப்படி அல்ல. வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல இந்த 7 முத்திரை காரியத்தை 8 அதிகாரத்துல இது 1-5 வரை, இது வந்து நியாய தீர்ப்பு குறிக்கிறது. ஏழாம் முத்திரை, ஏழாம் சபை, லவதோக்கிய சபை, நியாய தீர்ப்பு சமயம். நியாய தீர்ப்பு சமயத்துல இந்த முத்திரைகளுடைய கடைசி நியாய தீர்ப்பின் காட்சிகள் அங்க காமிச்சுக்குது. முத்திரையான ரகசியம், ரெண்டு ரகசியம், கர்த்த கிறிஸ்து ஒரு ரகசியம், அப்புறமா அந்தி கிறிஸ்து ஒரு ரகசியம். இப்ப இந்த கடைசியில இந்த ஏழாம் சபை காலகட்டத்தில் லவதோக்கியால இப்ப அந்த நியாய தீர்ப்பு எப்படி வெளிப்படுதுன்னா, எட்டாம் அதிகாரம் 1:2 அந்தி கிறிஸ்து மேல நியாய தீர்ப்பு, 3:4 கிறிஸ்து மேல நியாய தீர்ப்பு, 5 உலகம் மேல நியாய தீர்ப்பு, அப்படியே உலகமே முடிக்கும். இந்த கிறிஸ்து மேல நியாய தீர்ப்பு வசனங்கள் தான் வாசிக்கிறோம். 3:4 வேற ஒரு தூதன், இந்த யார் இந்த தூதன், வேற ஒரு தூதன் வந்து ரொம்ப முக்கியம். இது கர்த்தர் இயேசு அவருடைய இரண்டாம் வருகையில, அவருடைய இரண்டாம் வருகையில அவர் என்ன செஞ்சார், முக்கியமான காரியம் என்னன்னா, அவர் ஒரு நிஜம் செஞ்சாரு. எது வந்து ஆசாரி கூடாரத்துல நிழலா நடந்துச்சு, அவர் இரண்டாம் வருகையில ஒரு நிஜம் செஞ்சார். எது நிஜம் செஞ்சார்னா நம்ம பாக்கிறோம்னா, ஆசரிப் கூடாரத்துல பாவன் நிவாரண நாள்ல ரெண்டு பலிகள் நடந்துச்சு. பாவன் நிவாரண பலி ஒன்னு வந்து காலை, இரண்டாவது வந்து கர்த்தருடைய ஆடு. காலையுடைய ரத்தத்தை எடுத்து அவர் உள்ள போயிட்டு கிருபாசனத்துல போயிட்டு அவர் பண்றது காரியங்கள் வந்து நிஜம் எங்கே நடந்துச்சு நம்ம பாக்கிறோம்னா, கர்த்தர் இயேசு பரலோகத்தை ஏறி தேவனுடைய சமூகத்துல போய் நின்று அங்கே நமக்காக பரிந்து பேசும்போது அங்கே தான் வந்து அந்த காலையுடைய ரத்தம் தெளிக்கிற காரியமே நிஜமா நடந்துச்சு. அங்க என்ன ஆச்சு நம்ம பார்க்கணும்னா, தேவன் அந்த அந்த பலிகள் அங்கீகரிச்சு தனக்காகவும் தன்னுடைய வீட்டாருக்காகவும் பரிசுத்தமாக்குறதுக்கு என்ன அனுப்புறார், அவருடைய பரிசுத்து ஆவி. ஆனா ஒரு இன்னொரு முறை பிரதான ஆசாரியன் ஆரோன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனோம், அது எல்லாரும் மறந்துட்டாங்க. அந்த நிஜமே இப்போ இல்ல, அந்த நிஜம் எப்போ, அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, வேற ஒரு தூதன் உள்ள வராது. நாம என்ன எதிர்பார்க்கறோம்னா, அந்த கர்த்தருடைய ஆடுடைய ரத்தம் தூக்கின்னு இருக்கணும். நிஜத்துல அந்த கர்த்தருடைய ஆட் உண்மையான சபை, அதாவது அந்த சரீரம் 144,000, அப்புறம் அவங்களுடைய ரத்தம் குறிக்குது அவங்களுடைய உயிர். இங்கே அவங்களுடைய உயிர் எப்படி காமிச்சிருக்குதுன்னா, மிகுந்த தூப்ப வர்க்கம், அப்புறமா பரிசுத்வான்களுடைய சகல பரிசுத்வான்களுடைய ஜபங்கள். எந்த ஜபம், நம்ம அனுதினமும் பண்ற ஜபம் காலையில சாயங்காலம், அந்த ஜபம் இல்ல. இது ரொம்ப முக்கியமான ஜபம். ஏன்னா இந்த ஜபம் இல்லைன்னா அந்த தூப்ப வர்க்கமே செலுத்த முடியாது. ஏன்னா அந்த தூப்ப வர்க்கம் செலுத்துறதுக்கு அந்த ஜபம் வச்சுதான் செலுத்தணும், ஜபம் வச்சுதான் செலுத்தணும். இது நல்லா பாரு, இங்கிலீஷ்ல நல்லா இருக்குது. வித் இன்சென்ஸ் prayer, incense prayer, incense prayer, தூப்ப வர்க்கம் ஜபம், தூப்ப வர்க்கம் ஜபம், தூப்ப வர்க்கம் ஜபம், அப்படித்தான் எப்படித்தான் என்ன பண்ணுது செலுத்தணும். என்ன ஜபம் இது? பாவம் அறிக்கை ஜபங்கள். எவ்வளவுனா நம்மள வந்து பலியின் வாழ்க்கை வாழலாம், ஆனா நம்மளுடைய பாவம் அறிக்கைக்கு ஒரு கண்ணு மூடி தீந்தானா, அந்த பலிகளை தேவன் ஏற்றுக்கொள்றதே இல்லை. எப்போ நம்ம அந்த பலிகள் கூட நம்ம பாவம் மேல கூட கண்ணை வச்சு நம்ம அறிக்கை பண்ணிட்டே இருந்து நம்ம அந்த வஸ்திரத்தை தோய்க்கி அவருடைய சமூகத்துல பரிசுத்தமா நின்னுட்டே இருந்தானா, அப்பதான் நம்ம செலுத்தினே இருக்கிற பலிகள் எல்லாம் என்ன பலிகள் இருக்கும், பரிசுத்தமான தேவன் ஏற்ற பலிகள் இருக்கும். அதான் விஷயம் இங்க சொல்லப்படுகிறது பாருங்க. இதுதான் காரியத்தை இங்க இயேசு கிறிஸ்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. இந்த இருக்கிற ஜபங்கள் வேர்ட் யூஸ் பண்ணும்போது எவ்வளவு முக்கியமா இருக்கு புது சிருஷ்டியின் வாழ்க்கையில. நல்லா பாருங்க, மிகுந்த தூப்ப வர்க்கம் என்ன அர்த்தம்னா, முழு சுவிசேஷ யுகம் 2000 காலத்துடைய 144,000 பரிசுத்வான்களுடைய அன்றாட பலிகள். ஒவ்வொரு பரிசுத்வான் எத்தனை வருஷங்கள், எத்தனை நாட்கள் அவங்களுடைய வாழ்க்கை ஓடிச்சு, அந்த ஒவ்வொரு நாள்ல எத்தனை பலிகள் செலுத்திட்டாங்க, ஒன்னா மிகுந்து மிகுந்த தூப்ப வர்க்கம். ஆனா அது கூட அந்த சகல இருக்கிற ஜபங்கள், சகல ஜபங்கள். இது விஷயத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க பாருங்க, எவ்வளவு முக்கியத்துவம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது இந்த காரியத்துக்கு. இங்க நம்ம பார்க்கிறோம் பாருங்க, எப்படி அங்கே பிரதான ஆசாரியன் ஆரோன் உள்ள முதல் வயசா போயிட்டு அந்த காளையுடைய ரத்தம் தெளிச்ச பின்பு எப்படி வந்து நிஜத்துல பரிசுத்த ஆவி தேவன் கொடுத்த அது பரிசுத்த ஆவி சபைக்கு வந்துச்சு. அதே மாதிரி இந்த இருக்கிற கர்த்தருடைய ஆடுடைய பலி முடிச்ச உடனே இது கர்த்தருடைய ஆடுடைய இருக்கிற ரத்தம் யாருக்காகவே இருக்குது? ஜனத்தின் பாவத்துக்காகவே. அப்ப இது இது முடிச்ச உடனே தேவன் அவருடைய பரிசுத்தாவி எல்லா மாம்சத்துக்கு தருவார். இஸ்ரேல்ல இருந்து முதல் கொண்டு முதல் யூதன் பின்பு கிரேக்கன். இது விஷயம் இங்க எவ்வளவு அருமையா இங்க காமிச்சுக்குதான் நம்ம பாக்குறோம். சோ இந்த முக்கியத்துவம் நம்ம பாக்குறோம். இந்த பாவ மன்னிப்பு, இந்த பாவம் அறிக்கை, கர்த்தர் இயேசு கூட லூக்கால 21 அதிகாரம் 36 வசனம் பேசுறாரு. பாத்தீங்களா, எப்பொழுதும் நம்ம எப்படிப்பட்ட காலத்துல, நான் நினைக்கிறேன் நம்ம காலத்துக்கு தான் எழுதிருக்கிறார், நம்ம எப்படிப்பட்ட காலத்துல இருக்கிறோம் இப்ப கேட்டா, எப்பொழுதும் பாவம் செய்யற வாய்ப்பு இருக்குது. முதலாம் உலகத்தின் முடியும் போது எப்படி இருந்தாங்க ஜனங்கள்? என்ன ரிப்போர்ட் கொடுத்தார் தேவன் ஜனங்கள்? இல்ல எப்படி எப்படி அவங்க பாவம் பண்ணிட்டு இருந்தாங்க? நித்தமும். இப்ப அந்த காலத்துல இப்ப நாம இருக்கிறோம். இப்ப நித்தமும் பாவம் பண்ற ஜனங்கள் மத்தியில நீங்க நாங்க இருக்கும் போது நித்தமும் நீங்க நாங்க பாவம் செய்யற வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம நித்தமும் இது கவனிச்சுட்டு கவனிக்காம விட்டானா அப்ப நம்ம தான் தீட்டாயினே இருக்கும். நித்தமும் எப்பொழுதும் நம்ம ஜபம் பண்ணிட்டே இருக்கும். நம்மள விழுத்திருந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், விழுத்திருக்கிறோம். எப்படிப்பட்ட விதத்துல நம்ம பாவம் செய்யற வாய்ப்பு இருக்குது? அப்படிப்பட்ட உலகத்துல பொல்லாத இரண்டாம் உலகத்தின் முடிவுல இருக்கிறோம். டிவியில, ரோட்ல, ஜனங்கள் மத்தியில, ஆபீஸ்ல, எங்க போனாலும் இன்னைக்கு என்னத்தான் நடக்குதுன்னா பாவம் 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 நடக்கும். அந்த மத்தியில நம்ம நீங்க இருக்கும்போது இந்த நம்ம வச்சுன்னு இருக்கிற அந்த பழைய மண் பாண்டம் எப்படி இழுக்குது, அதுல இழுக்குது, எவ்வளவு வேஷம் விழுந்திருக்கிறாங்கல. அப்ப நம்ம விழுத்திருந்து ஜபம் பண்ணலனா நம்மளுடைய எத்தனை நாட்கள் போவோம்? கிறிஸ்துவர் நாட்கள் தான், ஒப்பு கொடுத்த நாட்கள் தான், பலி செலுத்துற நாட்கள் தான். ஆனா தேவன் ஏற்றுக்கொள்றதே இல்லாதெல்லாம் பலிகள். ஏய், உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க எல்லாம் ரொம்ப நல்ல மனநிலை இருக்கும், நாளைக்கு திங்கக்கிழமையில எப்படி இருக்கும் ஆபீஸ்ல? திங்கக்கிழமை என்ன பலி செலுத்தின்னு கிறீங்க? செவ்வாய்க்கிழமை என்ன பலி செலுத்தின்னு கிறீங்க? புதன்கிழமை என்ன பலி செலுத்தின்னு கிறீங்க? வியாழன், வெள்ளி, அப்படி எல்லாம் இருக்கும்போது என்ன பலி செலுத்திருக்கிறீங்க? அப்ப அது எப்படி, அது பரிசுத்தமா பலி செலுத்தின்கிற? ஆனா எப்படிப்பட்ட பலி? எப்பொழுது விழுத்திருந்து ஜபம் செய்யுங்கள் அவர் எச்சரிப்பு கொடுக்கிறார் தான் பார்க்கணும். இதெல்லாம் விஷயங்கள் அவர் அவர் வேலை அவர் செஞ்சுனே வந்துக்கிறார். அவர் வேலை அவர் பக்க செஞ்சுனே வந்துக்கிறார். தீர்க்க தரிசனமா வச்சிருக்கிறார். நம்ம கவனிச்சுக்கிறோமா? நம்ம கேட்டின்கிறோமா? நாங்க அந்த சங்கீதம் 1 சங்கீதம் மாதிரி இருவும் பகலும் அந்த பரிசுத்தமான ஆசீர்வதிக்கப்பட்ட வசனங்கள் மேல தியானிக்கிறோமா? தியானிக்கிறது என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில வர்றது ஒவ்வொரு சம்பவத்துல டக்குன்னு அந்த வசனம் வந்துடும். வீட்டுல பிரச்சனை ஆரம்பிச்சு, சொந்தக்காரர் ஏதோ திட்டி பேசுறாங்க, அநியாயமா பேசுறாங்க, உடனே மனசுல பொங்குது, என்ன அநியாயம் பேசுறது, என் பத்தி கோபம் வந்துருது, உடனே எபேசியர் 6:12, உம்முடைய சத்ருகள் மாம்சம் ரத்தம் அல்ல பொல்லாத ஆவிகள். அதான் உடனே வந்த உடனே சமாதானம், பரவாயில்ல பேசு சொல்லுங்க பரவாயில்ல. ஆனா அது வசனம் நீ தியானிக்கலனா என்னென்னமோ நீ பேசுவீங்கோ, எவ்வளவு அப்செட் ஆயிடும் மைண்ட். அப்ப பைபிள் படிக்கிறதுக்கு 2 ஆகும், அவ்வளவு அப்செட் ஆயிடுது மைண்ட். அதெல்லாம் நம்ம ஜெயம் கொள்றதுக்கு வழி வச்சிருக்கிற பயன்படுத்தணும். இரவும் பகலும் தியானிக்கிறது என்ன அர்த்தம்னா, வெறும் யோசி யோசி பஸ்ல அந்த பெண்டிகாஸ்கார் போகும்போது அப்படியா இரவும் பகலும் தியானிக்கிற அர்த்தம் இல்ல. அது இரவும் பகலும் தியானிக்கிறது அர்த்தம் என்னன்னா, அந்த வசனம் எல்லாம் பதுக்கின்னு வச்சிருக்கிறோம் உள்ளம். ஒவ்வொரு சந்தர்ப்பம் வரும்போது அப்படி அந்த வசனம் டக்குன்னு வருது, இந்த வசனம் அந்த வசனம் அந்த வசனம் வழி நடத்துறது. இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம யோசிக்கணும். இதுதான் விஷயத்தை, இதுதான் காரியத்தை இங்க பாக்குறோம். நீங்க எப்பொழுது விழித்திருந்து ஜப செய்யுங்கள். இப்ப நம்ம கடைசி சமயத்துல, இந்த சமயத்துல இருக்கிற சமயத்துல கடைசியில கர்த்தர் இயேசு நமக்கிட்ட விசேஷமா பேசுறார். இது விசித்திரமா நம்ம படிக்கிறோம் வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல. வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 16 ஏழு கலசங்கள் பத்தி எழுதப்பட்டு இருக்குது. ஏழு கலசங்களுடைய ஊற்றுதல் பத்தி எழுதப்பட்டு இருக்குது. அந்த ஏழு கலசங்களுடைய ஊற்றுதல் விஷயம் பிரதர்ஸ் மத்தியில வேற வேற கருத்து இருக்கலாம். இன்னும் ஊற்றுனோன்னு சில பேருடைய கருத்து இருக்கலாம். ஆனா நம்ம தெரிஞ்ச வரைக்கும் அது ஊற்றப்பட்டு ஆரம்பிச்சு இப்ப நம்ம 6 ஊற்றப்படுதல் இருக்கிறோம். 6 ஊற்றப்படுதல் இருக்கும் போது வெறும் 7 தான் மிச்சம் இருக்குது. இப்ப நம்ம 6 ஊற்றப்படுதல் நடந்து கொண்டிட்டு இருக்கும் போது, இப்பொழுது இந்த சமயத்துல 2012 இருக்கிற காலகட்டத்துக்கு கர்த்தர் இயேசு பேசுறார் ஒரு வார்த்தை. இது கவனிக்கலாம். இது வந்து வெளிப்படுத்தல் 16:15. திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படித்து விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
மறுபடியும் ரெண்டு விஷயம் பேசுறார். என்னுடைய 2 ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க சொல்ற. நிறைய குழப்பம் நடக்குது 2 பத்தி உங்க மத்தியில. நான் எப்படி வரேன்? கண்ணுக்கு தெரியாத வரம். அது ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அப்புறம் 2 என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் உங்க குழப்பம் வர்றது காரணம் என்னன்னா உங்களுடைய வஸ்திரம் பிரச்சனை. உங்க வஸ்திரம் பாரு, வஸ்திரம் பாரு, அந்த வஸ்திரத்தை கவனிச்சிக்கணும். அது ரொம்ப முக்கியமான காரியம். சோ பாருங்க, அந்த வஸ்திரத்துக்கு இவ்வளவு எவ்வளவு முக்கியத்துவம் இங்க கொடுக்கறா தான் இங்க நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து இங்க பேசுறார், ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அவர் என்ன, இது 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 கொஞ்சம் நம்ம பேசுற இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா, வாட்ச் அவுட், கீப் யுவர் கார்மெண்ட்ஸ் அப்படி சொல்லலாம். எச்சரிப்பா இருங்க, அந்த வஸ்திரங்களை காத்துக்கொள் அப்படித்தான் அர்த்தத்தை நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இப்போ அந்த வஸ்திரத்தை ரொம்ப முக்கியமான காரியத்தை இருக்குத்தான் நம்ம பார்க்கிறோம். இந்த விஷயம் இப்போ வசனத்துல வாசிக்கலாம். இது எப்படி சம்பந்தப்படுது? மத்தேயுல 11:2-3.
அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீசரில் 2 அழித்து வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவர் வரை காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி ஆள் அனுப்பினான்.
இங்க மாதிரி கேள்வி கேட்கிறா இல்லைங்களா? ஸ்நானகன் யோவான் எப்படிப்பட்ட கேள்வி பாருங்க. ஏன் அப்படி கேள்வி கேட்கிறாரு, எதுக்கு கேட்கிறாரு, யோசிக்கலாம். நீங்க அதை யோசிக்கலாம், இது சொல்ல மாட்டேன். இது பின்னாடி சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்துலாம். பாருங்க, இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறாரு. கடைசியில சந்தேகமா கேட்கிறாரு, நீத்தானா இல்லாட்டி வேற யாரு நம்ம பார்க்கணும்? அதாவது உங்களுடைய வருகை நடந்துச்சா இல்லாட்டி இன்னொரு வருகை நம்ம எதிர்பார்க்கணுமா? அப்படி வந்து கேள்வி கேட்கிறாங்க. ஏன் எதுக்கு, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனா அப்ப சொன்ன பவுல் கடைசியில இந்த விஷயம் அவருடைய வார்த்தையில அவர் எப்படி எழுதுறார் வாசிங்க. அவருடைய காக அது நம்ம எல்லாருக்காகவே எடுக்கலாம். பிலிப்பியர் 3:10. அவருடைய நோக்கம் இங்கே அவரே சொல்றார்,
இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு
பாத்தியா. அப்ப சொன்ன பவுல்க்கு அந்த அறிவு போகவே இல்லை, உறுதியா வச்சுட்டு இருந்தான். அவருடைய நோக்கம் ரொம்ப கிளியரா இருந்துச்சு. அவருடைய மரணத்துக்குள்ள ஒப்பாக்கி, இது வந்து அவர் தெளிவா இருந்துச்சு அவருக்கு. நம்ம பாக்குறோம் இப்போ நமக்கு அவர் என்ன சொல்றாரு, அந்த அறிவு ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? அதான் அறியாமல் இருக்கிறீர்களா, அந்த ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? இப்ப இந்த ஞாபகம் இது வெறும் புதுசா எக்ஸாம்பிள் இப்ப கோயம்புத்தூர்ல பேச போறோம். இது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா கேட்டனா, ஆமா இது அறிவு வைக்கணும், பத்திரமா வைக்கணும், ஏன்னா இப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுக்க போற. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, இது புதுசு புதுசா போன வருஷம் ஒரு 3 வருஷம் முன்னாடி ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, இது அந்த மூத்த சகோதரர்களுக்காக கூட ரொம்ப முக்கியமான காரியம் தான் இங்க நம்ம பாக்குறோம். இது வந்து ஒரு எச்சரிப்பை நம்ம பாக்குறோம். ஏன்னா சாத்தானுடைய ஒரு முயற்சி என்னன்னா இந்த அறிவு மட்டும் எடுக்கணும் இல்லாட்டி கலக்கணும், ஒன்று எடுக்கணும் இல்லாட்டி கலக்கணும். கலக்கி விட்டான்னா நாள்கள் எல்லாம் வேஸ்டா போயிடும், எடுத்தானா வழியில இருந்து வெளியே போயிடும். இது ரெண்டும் சாத்தானுடைய ஒரே முயற்சி தான் இங்க இருக்குது சகோதர சகோதரிகளை. அவர் முழு பிரயாசம் பண்ணிருக்கிறாரு. ஆனா இது நீ நான் போராடி கண்ணுக்கு முன்னாடி வைக்கணும், இதுதான் ஒரு முக்கியமான அறிவு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற மாதிரி இது அறிவு நம்ம விட்டுக்கூடாது, விட்டுக்கூடாது. தேவன் தாமே உங்க அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.
எச்சரிப்படைந்து